الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم إلا قبل مغشيهم ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கு அதுபடியாக வந்ததைத்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை உண்மையாகவே எடுத்து நடந்த உத்தமர்களான சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அல்லாஹ்வின் நன்னடியார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக புதிய விமான கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தை வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் ஈருலகத்தின் விவேகத்திற்கும் அடிப்படையாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கக்கூடிய தக்வா என்ற ரகசியத்தை கட்டிப்பிடித்துக் கொள்ளுமாறும் அவனுடைய ஏவல்களை எல்லா நிலைமைகளையும் எடுத்து நடந்து விளக்கல்களை முற்றாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, எல்லாமே நேரடியார்களே, நாங்கள் எல்லாம் எந்த சந்தேகம் இல்லாமல் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் சந்தேகம் இல்லை, யாருக்கும் சந்தேகம் இல்லை. அந்நியர்களோட எம்மை பார்த்து இவர்கள் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படியான எங்களை எல்லாரையும் முன்னோக்கி அல்லாஹ் ஒரு பெரும் ஒரு பொறுப்பை சுமத்துகின்றான். ஒரு கட்டளையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். அந்த கட்டளை அல்லாஹ் சொல்லுகின்ற போக்கு அதனை நிறைவேற்றாமல் என்னிடத்திலே வந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அதனை உறுதிப்படுத்தி எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். அந்த கட்டளையை அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் என்னிடம் வந்துவிடக் கூடாது என்ற தோரணையிலே அல்ல அந்த கட்டளையை முன்வைக்கின்றான். உலகத்திலே நம்முடைய போக்களை நாம் சிலரிடம் வேலை வாங்குகின்றவர் சொல்கிறோம், கொழும்புக்கு அனுப்புகிறோம், சொல்கிறோம் இந்த வேலையை முடிக்காமல் வந்துவிடலாம். எத்தனை நாள் போனாலும் சரி, எவ்வளவு செலவழித்தாலும் சரி, இதை முடித்து விட்டுதான் வர வேண்டும் என்று அனுப்புகிறோம். அவரை அனுப்புவதுடைய நோக்கமே அதுதான் என்பதனால் அப்படி சொல்லி அனுப்புகிறோம். இதை மட்டும் செய்து முடிக்காமல் வந்து விடாது என்று அதே மாதிரி எல்லாமே பார்த்து சொல்கிறான். நீங்கள் இப்படி ஒரு வேலையை முடித்து விடாமல் வந்துவிட வேணாம். அது என்ன பொறுப்பு, என்ன வேலை? ஒலா தமுத்துன இல்லாத அந்தும் முஸ்லிமோன். நீங்கள் என்னிடத்திலே முஸ்லிம்களாக இல்லாமல் வர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? மனிதர்களை விழித்து, யாயுகன்னா ஏ மனிதர்களை என்று அல்லாஹ் விழித்து கூறியிருந்தால் இந்த கட்டளை பெரிதாக நாம் யோசிப்பது கொண்டிருக்கிறது. அது சரிதான் சொல்லுவோம். நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம், அவங்க எல்லாம் முஸ்லீமாக அல்ல. அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை மனித இனத்தை முன்னோக்கி சொல்லுகிறான். ஏ மனித சமுதாயமே, நீங்கள் எல்லாம் மறுமையில் மரணித்து மறுமையில் என்னை முன்னோக்கி வருவதென்றால் முஸ்லீமாக வர வேண்டும் என்று நாம் கருத்து கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விடுவோம். அல்லது காதிரிகளை முன்னோக்கி, யாயுகதீன கபரு, ஏ காதிரிகளை என்றால் விழித்து சொல்லியிருந்தால் நாம் சொல்வோம், நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் என்று சொல்லுவோம். ஏ காதிரிகளே, நீங்கள் முஸ்லீம்கள் இல்லாமலுக்கு மரணிக்க வேண்டாம் என்று நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. அல்ல, யாரை பார்த்து சொல்லுகிறான்? முஸ்லீம்களை பார்த்து தான் சொல்லுகிறான். யாயுகதீன ஆமன், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இல்லாமல் என்னிடத்திலே வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் அப்படி வலியுறுத்தி எங்களை நோக்கி கூறுகிறான் என்றால் அதிலே ஒரு ஆழமான ஒரு கருத்தொன்று இருக்கிறது. ஒரு நாம் நம்முடைய சிந்தனைக்கு மேலோட்டமான சிந்தனைக்கு படாத ஒரு விடயம் இங்கே பொதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, அல்லாஹ் எங்கள் மீது ஒரு பொறுப்பை சுமத்தியிருக்கிறான் என்பதையே அதிகமான மக்கள் சிந்திப்பது கிடையாது. நாம் உலகத்தில் பிறந்திருக்கிறோம், ஏதோ சாகும் வரையில காலத்தை கடத்துவோம் என்றுதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியான மக்களை பார்த்துதான் அல்லாஹ் கேட்கிறான், நான் தந்த பொறுப்பொண்டு இல்லையா? அப்ப ஹசீபுத்தும் ஆபாசா, என்ன உங்களுடைய நினைப்பு என்ன? உங்களை எல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாமல், என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு கட்டளை ஒரு பொறுப்பு இல்லாமல் சும்மாவா படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சாதாரண பொறுப்பல்ல வாழ்நாட்டம் இதே நாளா துறைஜாவும். இந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவதற்கு நீங்கள் எல்லாம் என் பக்கம் மீட்கப்படுவீர்கள். இதெல்லாம் சிந்தனையில் இல்லாமலா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றல்லா அவன் என் மீது சுமத்தியிருக்கின்ற பொறுப்பு இருக்கிறது என்பதை அல்லா எங்களை விழித்து கேட்கின்றான். எனவே சரி, அல்லாஹ் பொறுப்பொண்டு தந்துதான் வாழ்க்கையை தந்திருக்கிறான். அது என்ன பொறுப்பும்? நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். சொல்லுங்க, இது சாய பொறுப்பு இல்லையே. நாம் முஸ்லீம்களா வாழ்கிறோம், முஸ்லீம்களா தானே மரணிப்போம். நாம் என்ன கோயிலுக்கா போவோம், நாம் என்ன சேர்த்துக்கா போவோம், நாம் என்ன சிலையா வணங்குவோம் என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். கட்டளை வந்த விதத்தை பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும். ஈமான் கொண்ட மக்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். சரி, நாம் எல்லாம் ஈமான் கொண்டும் முஸ்லீம்களுடைய பேருக்கு வந்து விட்டோம், பேரளவே முஸ்லீம் ஆகிவிட்டோம். ஒருவேளை இஸ்லாத்தில் வரப்போறன்னு சொல்கிறார், ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுப்போம், ஈமான் கொண்டு விட்டார். இப்போ அவருக்கு பேருந்து தேடுவோம். என்ன பேர்? முஸ்லீம் என்பதற்கு அடையாளம் அவர் பேர். பேரை காட்சி இப்படித்தான் பேரளவிலே முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம். நாம் பேரளவிலே முஸ்லீமாக இருக்கிறேன். நாம் கடைக்கு முஸ்லீமாக இருப்பதற்கு தெரியும், எங்களுடைய கடையை ஒரு முஸ்லீமுடைய பேரை இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் வீட்டுக்கு முஸ்லீமாக இருப்பதற்கு தெரியும். நாம் இந்த நாட்டுடைய விகிதாசாரம் கணக்கு கெடுப்பதிலே அதிலே முஸ்லீமாக இருப்பதற்கு தெரியும். ஆனால் கபருக்கு முஸ்லீமாக இருக்க பொருந்துமா என்றுதான் பார்க்க வேண்டும். வீட்டுக்கு முஸ்லீம் சரி, பிரச்சனைகளை கடைக்கு முஸ்லீம் சரி, நாம் உலகத்துடைய அலுவல்களுக்கு முஸ்லீமாக இருக்கிறோம் சரி, அரசாங்கத்தின் தனிப்பீட்டுக்கு முஸ்லீம் சரி, பேரவையிலே முஸ்லீம் சரி, ஆனால் கபருக்கு முஸ்லீமாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் பேரவையிலே முஸ்லீமாக இருக்கிறீர்கள், ஈமான் கொண்டு சரி, கபருக்கு முஸ்லீமாக வேண்டும். கபருக்கு முஸ்லீமாகாமல் நீங்கள் மரணிக்கவே வேண்டாம் என்று சொல்கிறான். அது என்ன வித்தியாசம்? அது பேரவையிலே முஸ்லீமாக இருப்பது, நாம் கபருக்கு முஸ்லீமாக போவது, அதுக்கு இடையே என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த ஆயத்தை சொல்கிறது. நீங்கள் வாழ்வதற்கு முஸ்லீமாக இருந்தால் சரி போதாது, நீங்கள் மௌத்துக்கு முஸ்லீமாக வேண்டும், கபருக்கு முஸ்லீமாக போக வேண்டும். அதுக்கு ஒரு வேலை, ஒரு பொறுப்பல்ல தந்திருக்கிறான். அது என்னது? காட்டி இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் பேரழகிலே முஸ்லீம்கள் இந்த பொறுப்பை, இந்த விடயத்தை, கட்டளையை நிறைவேற்றினால்தான் கபருக்கு முஸ்லீமா போகலாம். இல்லாவிட்டால் கடைக்கு முஸ்லீம் சரி, ஊருக்கு முஸ்லீம் சரி, வீட்டுக்கு முஸ்லீம் சரி, அரசாங்கத்துக்கு முஸ்லீம் சரி, கபருக்கு முஸ்லீமாக மாட்டார். கபருக்கு முஸ்லீமாக வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் புத்தபொருவாக ஹக்கத்து காட்டி ஹக்கீக்கத்தான தக்குவா, தக்குவாவை கடைப்பிடிக்கிறது என்று அல்லாஹ் லேசாக சொல்லவில்லை. உங்களுடைய எண்ணத்திலே உள்ள தக்குவா இல்லை, நீங்கள் விளங்கிக் கொண்ட தக்குவா இல்லை, நீங்கள் யூகித்திருந்த தக்குவா அல்ல, ஹக்கத்து காட்டி ஹக்கீக்கத்தான தக்குவா, அந்த தக்குவாவை கடைப்பிடிங்கள் என்றால் இந்த ஆயத்திலே முன்வைக்கிறான். அந்த ஹக்கீக்கத்தான யதார்த்தமான இறைச்சன் தக்குவாவை நீங்கள் கடைப்பிடித்தால்தான் கபருக்கும் சீராக முடியும். சரி, அது என்ன தக்குவா? முப்பசெனிகள் அதுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அதிலே மூணு அடிப்படை அம்சங்கள் அதிலே இடம்பெற வேண்டும். எங்களுடைய இறையற்றம் தக்குவா என்பது உண்மையாக வேண்டும் என்றால், யதார்த்தமாக வேண்டும் என்றால், எடுபட வேண்டும் என்றால், கபருக்கு முஸ்லீமாக எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய இந்த இறையற்றம் மூணு அடிப்படையான அம்சங்களை அது உள்வாங்க வேண்டும். அதைத்தான் இமாம்கள் என்று தெளிவடுத்திருந்தார்கள். மூணு விடயங்கள் இந்த வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும். ஒன்று, அல்லாஹுவை நாங்கள் அடிபணிய வேண்டும், மாறுபாடு அதிலே கலக்கக்கூடாது. தூய்மையான வழிபடுதல். இரண்டாவது, அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும், மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது, அல்லாஹ் இந்த ஞானத்துக்களுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும், நன்றி கட்ட நடப்புகள் வெளிப்பட்டுவிடக் கூடாது. இது மூலம் முழுமையாக எங்கள் வாழ்க்கையில இடம்பெறும் என்றால் அதுதான் ஹக்கீகத்தான தக்வா என்று சொல்கிறது. சரி, முதலாவது எம்மிடம் இந்த தக்வா எதிர்பார்க்கிறது, அன்புத்தா அவனா வழிபட வேண்டும், மாறுபாடு அதிலே கலக்கக்கூடாது. அல்லாஹுவை நாம் இபாதத் செய்கின்றோம், வழிபடுகின்றோம், ஆனால் மறுபக்கத்திலே மாறுபாடு என்பது அதிலே இணைந்து விடக்கூடாது. இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். வழிபடுகிறோம் என்பதிலே எமக்கிலே எந்த விதமான பாரமும் இல்லை, இதை விளங்குவது கஷ்டமும் இல்லை. அஞ்சு நேரம் தொழுகிறோம், அல்லாஹுவை திக்ர் செய்கிறோம், அல்லாஹுவின் வேதத்தை குர்ஆனை ஓதுகிறோம், ரமலானை நோன்பு பிடிக்கிறோம், உம்ரா ஹஜ் செய்கிறோம், இன்னொரு என்ன தான தர்மங்கள் வெள்ளமர்களை ஏராளமாக செய்கிறோம். வழிபாடு வந்திருக்கிறது, ஆனால் வெறும் வழிபாடு அல்ல. இதிலே மறுபக்கமும் சொல்லப்பட்டது. ஒரு பக்கத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. இபாதத்துக்களின் முன்னேற்றம் என்ற ஒரு பக்கத்தை மட்டும் மக்கள் பார்த்து நான் தக்வாவிலே நிறைவு பெற்ற மனிதனாகிவிட்டேன் என்று ஏமாந்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய இபாதத்தின் முன்னேற்றத்தை பார்க்கின்றார்கள். பரலோட நான் சுண்ணத்தை சொல்கிறேன், ஹஜ்ஜோட நான் உம்ராவும் செய்கிறேன், ஜகாத்தோட நான் சதக்காவும் செய்கிறேன், குடும்பத்தோடு அடுத்தவரையும் கவனிக்கிறேன். இவைகளெல்லாம் வழிபாடுகள், கட்டளைகள். இவைகளை முன்னேறி கொண்டு போகிறோம். இது ஒரு பக்கம். மறுபக்கத்தை மறந்துவிடக்கூடாது. தக்வாவின் முதலாவது அடையாளம் இரு பக்கங்களையும் எங்களை யோசிக்க சொல்கிறது. ஒரு பக்கம் மட்டுமல்ல, ஒரு பக்கம் பார்த்து மறுபக்கம் பார்க்காட்டி ஏமாற்றம் வந்துவிடுகிறது. அது எப்படி என்பதை லேசாக நாம் உணரலாம். நாம் உலகத்திலே காசு புலம்புகிறோம், கேள்விப்படுகிறோம், கள்ள நோட்டும் வருகிறது. அதே ஒரு பக்கம் எம்முடைய அரசாங்கத்துடைய இந்த பணத்தை போலவே அதே கலர், அதே டிசைன், அதே எண்ணிக்கை, 1000 ரூபாய் மைல் அதே கலர் வருகிறது. அதன் மறுபக்கம் எம்டியா இருக்கிறது, மறுபக்கம் வேற ஏதோ இருக்கிறது. அப்படியே கதை அடிபடுகிறது. எமக்கத்தை ஒரு காசு வந்து அப்படி மாட்டுப்பட்டு தடுமாறுகிறோம். இந்த நிலையிலே நாம் வாங்குகிற 1000 ரூபாய் காசுகளை ஆழ பார்த்து வாங்குவோமா, அல்லது வாங்கின காசை ஒரு பக்கம் மட்டும் பார்ப்போமா, மறுபக்கமும் திருப்பி பார்ப்போமா? மறுபக்கம் பார்ப்போமா இல்லையா? ஒரு பக்கம் 1000 ரூபாய் காசு சரிதான், மறுபக்கம் என்ன இருக்கிறது என்று நிச்சயமா பார்ப்போம். மறுபக்கம் ஒன்றுமே இல்லை என்றால் அது காசு இல்லை. அந்த காசை கொண்டு போய்விடம் 1000 ரூபாய் காசு பாருங்க, ஒரு பக்கம் 1000 ரூபாய் காசு தான், மறுபக்கம் ஒன்றுமில்லாமல் இருக்குது. இதை எடுத்து நீங்க 50 ரூபாய் தாருங்கிறான் கேட்டா அவன் செருப்பை கட்டி அழைக்க வருவான். அவன் கேட்பான், நான் என்ன பைத்தியான்னு கேட்பான், என்னை நான் என்ன அடையணும்னு கேட்பான். சொல்லுவான், அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். 1000 இல்ல, 5000 இருக்கலாம். ஒரு பக்கம் சரி, மறுபக்கம் பிறந்தான், அது 5000 ஒரு சதவீதம் இல்லை. தக்வாவுடைய வழிபாடாகிய வழிபடுங்கள், மாறுபாடு செய்யாதீங்கள் என்பதில் ஒரு பக்கம் வழிபாடு, மறுபக்கம் மாறுபாடு இருக்கக்கூடாது. இதிலே ஒரு பக்கம் சரி, எங்கள் இபாதத் என்ற ஒரு பக்கம் சரி, அஞ்சு நேரத்தொழுகையும் அவசியமா, நாம் ஹஜ்ஜை முடித்து விட்டோம், அடிக்கடி உண்டா, ஜகாத்தில் 1% மிச்சப்படாது, மேலதிகமா ஜகாத்தில் லட்சக்கணக்கில், குடும்பத்தில் குறைபாடுகள அடித்தவர்களுக்கும் அள்ளியடி கொடுக்கிறோம். இவையெல்லாம் ஒரு பக்கம், மறுபக்கம் இல்லை. இவையுடைய மறுபக்கம் பார்க்காமல் தான் நாம் இபாதத்தின் முன்னேற்றத்திலே ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். சரி, மறுபக்கம் என்ன? மாறுபாடு இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது. எப்படி இபாதத்திலே நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றீர்களோ, வழிபாட்டிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்த பார்க்கிறீர்களோ, இதனுடைய மறுபக்கமும் பாவங்களை விட்டு ஒதுங்குவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இந்த பணத்துடைய முன்பக்கம் மேற்பக்கம் 1000 ரூபாய் என்றால் மறுபக்கம் அது பொய்யாக்கி விடக்கூடாது. பணம் இருக்கிறது, பணத்திலே பார்க்கிறோம், இந்த பேப்பரை பார்க்கிறோம், மேல் பட்சம் 1000 or 5000 rupees இருக்கிறது, மறுபட்சம் அதை பொய்ப்பட்டுகிறது, அது எம்டியா இருக்கிறது. சொல்லுவோம் 1000 தான். இப்ப அதை பொய்யிலே ஒன்று விலக்கி பிடிச்சிருவோம். எம்முடைய ஒரு பட்சம் தொழுகை நோம்பு தக்காது ஹஜ்ஜு சதக்கா என்று வெளிப்படுகிறது, மறுபட்சம் இவையெல்லாம் பொய் என்று பொய்ப்படுத்தி விட்டால் அல்லாஹ் இதெல்லாம் தூக்கி வீசி விடுவார். பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. என்னுடைய தொழுகையுடைய மறுபட்சம் என்ன? நான் தொழ வந்து விட்டோம், நான் தொழுகையாடி அஞ்சு நேரம் தொடர்ந்தோம், அவ்வள பக்தர தொடர்ந்தோம், சகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், வித்திரிவரை போகின்றோம், கால் கடுக்க கடுக்க கழுகிறோம், நெட்டி கழுத்து விட்டது தொழுகையினால. இது ஒரு பக்கம் தான். மறுபக்கம் என்ன? மறுபக்கம் தொழுகையை உண்மைப்படுத்துகிறதா பொய்யன் என்று சொல்லுகிறதா? உண்மையா பொய்யா? எப்படி 1000 ரூபாய் காசுல மறுபக்கம் எம்பி என்றால் அந்த மறுபக்கம் அந்த ஒரு பக்கத்தை பொய்ப்படுத்துகிறது. அப்படி என்றால் எங்களுடைய தொழுகையை உண்மைப்படுத்துகின்ற மறுபக்கம் என்ன? இதுதான் தொழுகையின் மறுபக்கம். தொழுகையில் ஒரு பக்கம் அவ்வளவத்திலே பள்ளியிலே தொழுகையிலே கலந்து கருத்து சின்னத்தெல்லாம் பேணி தொழுகிறார். தொழுகையிலே ஒரு பக்கம், இந்த தொழுகையிலே மறுபக்கம் என்ன? அந்த மறுபக்கம் தான் இந்த தொழுகை உண்மைப்படுத்தும். இதெல்லாம் நீ 50 வருஷம் அல்ல, ஆயில் நின்று 1000 வருஷம் கொடுத்தாலும் உன்னை தொழுகை பொய்ப்படுத்தப்படுகிறது. தொழுகை அல்ல என்று வந்துவிடுது. இந்த தொழுகையின் மறுபக்கத்தை குர்ஆன் சொல்கிறது, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த தொழுகையின் மறுபக்கம் பாவத்தை தடுக்கும். பாவத்தை தடுக்காத தொழுகை இருக்கிறது, பணத்துடைய ஒரு சேர்க்கப்படுதல். இந்த பணத்தை காசியுடைய கீழ்பக்கம் அஞ்சி வெறும் தாய், மேற்பக்கம் 1000 or 5000 rupees. இதற்கு 1 ரூபாயும் தருவது இல்லை. இந்த இபாதத்தை ஒன்றுமே தருவது இல்லை. உங்களுடைய மறுபக்கம் பொய்ப்படுத்துகிறது, உங்களுடைய சுஜூதை பொய்ப்படுத்துகிறது, உங்களுடைய தொழுகையை பொய்ப்படுத்துகிறது. இதனால் தான் சொல்கிறான், நீ கபருக்கு முஸ்லீமாக வர வேண்டும் என்றால் மறுபக்கம் பார்க்க வேண்டும். ஊருக்கு முஸ்லீம் சரி, கடைக்கு முஸ்லீம் சரி, உடைய சொத்துக்கு ரிஜிஸ்டருக்கு முஸ்லீம் சரி, கபருக்கு முஸ்லீம் இல்லை. கபருக்கு முஸ்லீம் என்றால் மறுபக்கம் பாருங்கள். பாவங்களை இங்கே தவித்து விட வேண்டும். பள்ளியிலே தொழுவதை போல பள்ளிக்கு வெளியிலே நாம் பாவத்திற்கு பயப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். இதனால் நல்லா இப்படி இரு பக்கங்களும் தூய்மையான இரு பக்கங்களும் சரியாக உள்ள மக்களை பார்த்துதான் இவர்கள் தான் மனிதர்கள். விஜாரம், இவர்கள் தான் மனிதர்கள். பொன்னையும் இல்லை, விஜாரம். விஜாரம் தான் உண்மையான ஆண் தீரன் எப்படி இருப்பார்? இரு பக்கங்களும் கிளியராக இருக்காது. ஒரு பக்கம் தொழுகை, மறுபக்கம் தொழில், இரண்டும் சரி எல்லாம் சொல்கிறார். அவரை அவர்களுடைய செய்கிற இபாதத், மற்றவருடைய தொடர்பு தொழில். எல்லா தொழுகையும் திஜாவத்தின் அவர்கள் தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், கொடுக்கல் வாங்கிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவருடைய தொழுகை அடிபடவில்லை, தொழுகையிலே உறுதியாக இருக்கிறார்கள், ஜகாத்திலே குறைபாடுகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவிலே நிறைவேற்றுகிறார்கள். இபாதத்து ஒரு பக்கம் சரியாக இருக்கிறது, மறுபக்கம் தொழில் அவருடைய தீனுக்கு தடையில்லாமல் இருக்கிறது. இரு பக்கங்களும் சரி. ஒரு பக்கம் இபாதத்திலே சின்ன பிள்ளைகள் இபாதத்துக்கு வருது, எவ்வளவு சின்ன பிள்ளைக்குமா வந்திருக்கிறார்கள், எவ்வளவு சின்ன பிள்ளைகள் தராமியை தொழுகிறார்கள், எவ்வளவு சின்ன பிள்ளைகள் உருவாக்கப் போகிறார்கள், எவ்வளவு சின்ன பிள்ளைகள் ஹஜ்ஜு செய்கிறார்கள். இபாதத் என்ற ஒரு பக்கம் எல்லாத்தையும் செய்கிறார். மறுபக்கம் இருக்கிறது பாவத்திற்கு தவிந்து கொள்வது, அதுதான் பாரமாக. இதை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு முறையை கையாளுகிறார். பாவத்துடைய பயம் வராமலுக்கு பாவத்தை பற்றிய அறிவு வந்து பாவம் நீங்காது. பாவம் என்பது அல்லாஹ் தடுத்த விஷயம். தடைகளின் மத்தியிலே தடைகளுக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்றால் அங்கே பாதிக்கப்படுவது பயம். வீட்டில தாயும் அதைத்தான் மேற்கொள்கிறார், அரசாங்கமும் அதைத்தான் செய்கிறது, அல்லாஹ்வும் அதைத்தான் செய்கிறார். வீட்டிலே சின்ன பிள்ளைக்கு தடை போடப்படுகிறது, ரோட்டுக்கு போக வாணாது, ஓடி போக வாணாது, தடை. போனால் அடிப்பேன் என்று அங்கே பயமுறுத்தாக்கப்படுகிறது. தாய் பயமுறுத்தாக்குகிறான், விளையாடின அடிப்பேன், மண்ணெண்ணை போட்டு அடிப்பேன் என்று. அதைக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு இந்த பயம் வருவதற்காக வேண்டி வீட்டிலே ஒரு பிரம்பு தொங்க வைக்கப்படுகிறது. வீட்டிலே பிரம்பு பிள்ளைக்கு அடிப்பதற்கல்ல, பயத்தை உண்டாக்குவதற்காக வேண்டிய. பயம் தடைகளை தாண்டாமல் தடுத்து நிறுத்தும். அரசாங்கம் பயமுறுத்தாக்குகிறது, சட்டங்கள் போட்டு தடையை தாண்டினால் தண்டனை, ஒரு வருஷம் சிறை தண்டனை, 5 வருஷம் கட்டுடைய சிறை, உங்களுக்கு அடிக்கப்படும், இதனால் சுட்டு தள்ளப்படும். அதனால் துப்பாக்கியுடன் பட்டாளம் ஏன் தடைகளின் முன்னால் நிறுத்தப்படுவதற்கு பயம் பாதிக்கப்படுகிறது. அல்லாவும் இதுதான் மனித சுபாவம், பயம் வந்தால் மனிதன் நின்று விடுவான். இந்த பயத்தை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ் தடுத்த தடைகளிலே தாண்டாமல் நிற்க முடியும். அதற்காக அல்லாஹ் பயத்தை உண்டு வருவதற்காக வேண்டி நரகத்தின் தண்டனைகளை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான், நரகத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். எங்களை எல்லாம் போட்டு பொசுக்குவதற்காக அல்ல, பயத்தை உள்வாங்கி தப்பு வைப்பதற்காக. நாம் அல்லாவின் தடைகளிலே, அல்லாஹ் தடுத்த தடைகளிலே நிறுத்தப்படவனும் தாண்டக்கூடாது. மக்கள் எல்லாம் தாண்டுகிறார்கள், ஏன் பயன் இல்லை மக்களுக்கு. வட்டிக்கு பயன் இல்லை, பொய்க்கு பயன் இல்லை, ஜினாவுக்கு பயன் இல்லை, ரீபத்துக்கு பயன் இல்லை, அடுத்தவரை சொத்துக்கு பயன் இல்லை, ஹராத்துக்கு பயன் இல்லை, பயன் இல்லை. அதனால செய்கிறார்கள். மக்களுக்கு எல்லாம் அறிவு இல்லாமல் இல்லை, வட்டி நரகம் கொண்டு போகும் என்று புதுசா யாராவது கேள்விப்படணுமா? யாராவது சொல்லுவார்களா? யாராவது இன்னைக்கு சொல்லுவார்களா? வட்டி எடுத்தா நரகமா? அடே இன்றைக்கு தானே தெரியும். அப்படி யாராவது சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். ஜினாவுக்கு நரகமா மெய்தானா சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். பாவங்களுடைய முடிவு நரகம் என்று தெரியும், தெரிஞ்சோடு ஏன் செய்கின்றார்கள்? பாவத்துக்கு நரகம் என்று சொன்னதனால யாரும் பாவத்தை விடப்போவதில்லை. எப்ப விடுவார்கள்? பயம் ஒன்று வந்தால் விடுவார்கள். சில இந்த பயத்தை உண்டாக்குவதற்குத்தான் அந்த 1000 ஆயத்துக்கள் மீண்டும் மீண்டும் அந்த பயத்தை உண்டாக்குவதற்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த பயம் எப்போது உள்ளத்தில் குடிகொள்ளுமோ அப்போதுதான் பாவங்களை வச்சு நாம் தவிந்து கொள்வது இலகுவாயிருக்கும், மட்டுமல்ல அது இன்பமாக இருக்கும். பாவம் இன்பமாக இருக்கும், பயம் வந்தால் அதனை விடுவது இன்பமாக இருக்கும், பாவத்தை விட்டு ஒதுங்குவது இன்பமாக இருக்கும். பாவத்துடைய பயம் கூட்டப்பட்டது. அறிவினரே சொல்லதாலும் அவருடைய சபையில் நரகத்தை பற்றி பேசப்படுகின்ற சபை அல்ல, நரகத்தை பற்றிய பயத்தை சொல்லுகின்ற சபை அல்ல, நரகத்தை பற்றிய பயத்தை கேட்டுக் கொள்கின்ற சபை அல்ல. அந்த சபைகள் நரகத்துடைய பயம் ஊட்டப்படுகின்ற சபையாக இருந்தது, நரகத்துடைய பயம் உள்வாங்கப்படுகின்ற சபையாக இருந்தது. அல்லாஹ் நரகத்துடைய ஆயத்தை இறக்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அந்த நரகத்தில் எழுதி சொல்லுகிறாக மனிதர்களும் அந்த கட்டளம் இருக்கிறது. இந்த ஆயத்தை அறிவிக்கிற சபையிலே ஒன்று ஓதப்படுகிறது, பயத்தை ஊட்டப்படுகிறது. வெறும் படிப்பல்ல, அறிவியல் சொல்வர்கள் இந்த ஆயத்தை படிப்பிக்கின்ற சபை அல்ல, படிப்பு தான், வெறும் படிப்பல்ல, பயம் ஊட்டப்படுகின்றது. நரகத்தை பற்றி ஆயத் அல்லாஹ் பயத்தை அதிலே வெளிப்படுத்துகிறான், பயத்தை ஊட்டப்படுகிறது. சகாபாக்கள் பயத்தை உள்வாங்குகிறார்கள். ஒரு மனிதர் கேட்கிறார், யார சொல்லா கற்கள் என்று சொல்லப்படுகிறது, எப்படி கல்லா இருக்கு? நரகத்தில் எல்லாம் போட்டு எரிப்பானே மனிதர்கள் கூட அந்த கல் எப்படி இருக்கும் சொன்னார்கள். இந்த மலைகள் எல்லாம் உலகத்தின் பெரும் பெரும் மலைகள், இந்த மலைகள் எல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒரு கல் ஏறி சொன்னார்கள். அந்த மனிதர் ஒரு கல் தான் இவ்வளவு பெருசா நினைத்தார் சொன்னார். அப்படியே மூச்சியாகி விழுந்து விட்டார், மயங்கி விழுந்து விட்டான். அறிவியல் சொல்வதில் நெஞ்சிலே கை வைத்தார்கள், இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்தை கலங்க வைத்தது, நடுங்க வைத்தது, உயிரையே புடுங்க வைத்தது. நம்முடைய வாலிபத்தினுடைய உணர்வுகள் என்ன? நம்முடைய வாலிபர்கள் என்ன உணர்வுகளை உள்வாங்கி இருக்கிறார்கள்? என்ன செய்தி சொன்னால் அவருடைய உள்ளம் அதனை உள்வாங்கும்? எம்முடைய வாலிபத்துக்கு என்ன செய்தி சொன்னால் உள்ளம் அதனே திடீரென உள்வாங்கி நிலைத்துக் கொண்டது? சகாபாக்களுடைய வாலிபர்கள் நரகத்தின் பயத்தை அவருடைய உள்ளம் அப்படியே உருகிக் கொண்டது, உள்வாங்கிக் கொண்டது. அந்த உள்ளத்தால் தாங்க முடியவில்லை, உயிர் பிரிந்து விடுகிறது. ஜன்னா அவர்கள் சுவர்க்க நிமாவை என்று சொன்னார்கள். கூட உள்ள சகாபாக்களும் அதே போக்கை உள்ளவர்கள் தான். அவர்களும் பயத்தை தான் உள்ளத்திலே சுமந்திருந்தார்கள், பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். அதனால கேட்டார்கள், அமீன் பைனியாக சொல்லலாம், நீங்கள் சுவர்க்க நன்மாவை சொன்னீங்களே, அவருக்கு மீதமுள்ள எங்களில் யாரும் அந்த நன்மாராயும் சொந்தம் பெறலாமா என்று கேட்டார்கள். எங்கள் பத்தாக்கள் கிடைக்க மாட்டேன். அல்லாவுடைய வசூல் சந்தா சொன்னார்கள், நீங்க அல்லாவுடைய ஆயத்தை உதவியா அல்லாவே சொல்லுகிறாரு, இந்த நன்மாராயம் யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படுகின்றனோ, அல்லாஹ்வுடைய பயத்தை பயப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த நன்மாராயம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. இது நீங்கள் உதவிகள் கேட்டார். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய வழி தண்டனையுடைய பயம் யாரை உள்ளத்திலே உள்வாங்கப்படுமோ அவர்களுக்கு இந்த நன்மாராயம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார். சரி, நமக்கு அதை எவ்வளவுதான் சொன்னாலும் பயம் வாரது கஷ்டமாக இருக்கு. ஏற்றுக்கொள்வோம், உண்மையிலே கஷ்டமான ஒரு தண்டனை தான், உண்மையிலே பாவம் தான், வட்டிக்கு அப்படித்தான், ஜினாவுக்கு இப்படித்தான். அது மோசாலத்தில் கேட்டால் யாருந்தா ஜினா செய்கிற மனுஷனுக்கு என்ன செய்வாய்? அது மோசாலத்தில் நல்லா சொன்னா மோசா, நான் அவனுக்கு ஒரு கவசம் அணிவிப்பேன், நெருப்பாத ஒரு கவசத்தை போடுவேன். அந்த கவசத்தை ஒரு மலையின் உச்சியிலே வைத்தால் அடி விரையும், அதை கரைந்துவிடும், அப்படியே தண்ணியாகிவிடும். அந்த கவசத்தை தான் இந்த உடம்புல நான் போடுவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இதை விடவும் பயங்கரம், கேட்டாலும் பயன் வருகிறதில்லை. ஏன் தெரியுமா? நமக்கு ஏன் பயன் வருகிறதில்லை? நாம் ஏற்கனவே பயந்து விட்டோம், ஏற்கனவே பயம் உள்ளுக்குள்ள போயிட்டு, அதனால் அடுத்த பயம் வருகிறது. பிறகு தண்ணீரை மலையிலே நனைந்து விட்டதென்றால், நனைந்து விட்டதென்றால் அந்த விறகை அடுப்பிட வைத்தால் புகைதான் வரும், நெருப்பு வராது. சொல்ல இந்த கொல்லியை போடுகிறாரு, புகைதான் வரும், அதை காய வைக்கும். இதே போல என்னதான் பயங்கரம் சொல்லப்பட்டாலும் சொல்லுகிறவன் தான் கேட்கிறவன் தான் பயப்படுவதை காணவில்லை. ஏன்? நாம் ஏற்கனவே பயந்து விட்டோம். என்ன பயம்? என்னுடைய பணம் இல்லாமல் போய்த்திருமோ என்ற பயம், என்னுடைய பதவி பறிவைத்திடுமோ என்ற பயம், எங்கள் சொத்து குறைந்து விடுமோ என்ற பயம், என்னுடைய ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம், உலக இன்பங்கள் பறிவைத்திடுமோ என்ற பயம். உலகத்தின் பயத்தை உள்ளுக்குள்ளே நாம் நிறைத்து விட்டோம். இதனால மரணியுடைய பயம் ஒரு காலமே வரவே மாட்டார். எத்தனை ஆயிரம் தடவை நரகத்தை பற்றி என்னதான் கேட்டாலும் எங்களால் பயப்படுவதற்கு இயலாது. நாங்கள் முடிவெடுப்போம், பயப்படுவோம் என்று, ஆனால் பயப்படாது. பயம் வருகிறேன் என்றால் ஏற்கனவே உள்ள பயத்தை எடுத்து எறிய வேண்டும். நாம் பணத்துக்கு பயப்படுறோமா இல்லையா? என்ன பணம் குறைந்து விடும் என்று. என்னுடைய பதவிக்கு பயப்படுறோமா இல்லையா? உலக இன்பத்துக்கு பயப்படுறோமா இல்லையா? எங்களுடைய சொத்து பெய்திருமா என்று பயப்படுவோமா இல்லையா? இந்த பயங்கள் எதுவரையும் உள்ளத்தில் குடிகொள்ளுமோ அதுவரையும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய வழியில் தண்டனையுடைய பயம் ஒரு கதையாகத்தான் இருக்குமே தவிர, ஒரு நினைப்பாகத்தான் இருக்குமே தவிர, ஒரு யூகமாகத்தான் இருக்குமே தவிர, உள்வாங்கப்படுவது என்பதே அறவே இயலாத ஒரு விஷயமாக இருக்கும். நாம் எல்லாம் தெரிந்தாலும் அப்படியான நோய்க்கு ஆளாகிவிட்டோம். இதுக்கு சிகிச்சை செய்யாத வரையில் அல்லாஹ்வுடைய பயம் என்பது, நிறைவேற்றக்கூடிய பயம் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக ஆகிவிடும். எனவே அதுக்கு நாம் உலகத்தின் பயத்தை உலகத்திலிருந்து வெளியெடுத்து விடுவோம். அப்போதுதான் இந்த பயன் எங்களுடைய உள்ளத்திலே வரும். நாம் இதை சிந்திக்க வேண்டும். இபாதத்துகளின் முன்னேற்றத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து ஏமாந்த கூட்டமாக இருக்கிறோம். பாவத்தை விட்டு தவிந்து கொள்ளவன் என்ற மறுபக்கத்திலே நாம் பலகீனமாக இருக்கிறோம் என்றால் இந்த இபாதத்துகள் வெறும் வெறுமையாகிவிடும், கைவிடுக்க மாட்டார்கள். அந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம், எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில பார்க்கிறோம். சுபோதொருவிட்டு பள்ளிக்கு வெளியாகி போகிறோம், அந்த கடை வீதியிலே கிராசுடைய சத்தம் இருக்கிறது. அழகான கிரா, 7 மணிக்கு நாம் கடைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஸ்கூல் கணப்பை சாப்பாடு வாங்க வருகிறோம். அப்ப இஸ்லாமிய கீதம் போகும், கிராசில இஸ்லாமிய கீதம் வரும். 10 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போறது வருகிறோம், சினிமா பாட்டு போடுறது. இரவுக்கு பார்த்தால் அதிலே பெரும் இசையின் கூட்டமாக இருக்கிறது. காலையில் ஆரம்பிக்க கிராஸ் எங்க, மாலையில் அதை அப்படியே மாறி சினிமாவாக மாறியது. இந்த கிராசு தக்குவாவா என்ன தவறு? இதைத்தான் சொல்கிறோம், ஒரு பக்கம் பார்த்து மறுபக்கம் எம்ஜிஆர் ஏமாற்றம் என்று சொல்கிறோம். சில பாடசாமியில பார்க்கலாம், காலை கூட்டம் கிராசுடன் ஆரம்பமாகும், இன்ற வேலைக்கு இசை போடப்படும். அந்த கிராஸ் என்ன தக்குவாவா என்ன தவறு? அது ஏமாற்றம். என்னுடைய பொதுக்கூட்டங்கள் நடக்கும், அசருக்கு பின்னால பள்ளியுடைய இமாம் அல்லது ஹாஃபிஸ் பையன் அல்லதா கிராஸ் தோழி அந்த பொதுக்கூட்டத்தை ஆரம்பிப்பார். இரவு இசாவுக்கு பின்னாலே மியூசிக் ஷோ அதனை நடக்கும். அந்த கிராஸ் என்ன அது? அது தத்துவாவா என்ன சொல்றது? இதெல்லாம் ஏமாற்றம். எதைத்தான் சொல்லுகிறான், உங்களுடைய நினைப்பில் உள்ள தத்துவம் இல்ல, அக்கத்து காட்டி இந்த விவாதத்தில் யதார்த்தம் என்ன தெரியுமா? பாவத்தை திரட்ட வேண்டும், பாவத்தை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டுகின்ற பயத்தை உண்டாக்குகின்ற இபாதத்துக்கள் தான் தக்வாவுடைய வெளிப்பாடு என்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹ் இந்த ஆயத்தினை சொல்லுகின்றார். அதனால எங்களுடைய இபாதத்துக்களிலே அல்லாஹ் அவரை பயன்படுத்த வேண்டும். சொல்லுகிறோம் பள்ளியில் வெளியிலே பாவத்தின் பயத்துடன் வெளியாக வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய பயன் துணிக்க வேண்டும். உண்மையான வெற்றி அடைந்த மூமின்கள் என்று அல்லாஹ் வர்ணித்து கூறுகின்ற பொழுது அது கதாப்பலகள் மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அவர்களுடைய வர்ணனை அவருடைய தன்மை அல்லதீனகம் சொல்லுவார்கள் என்று சொல்லவில்லை. மூமின்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லவில்லை. சொல்லுகையினால மூமியாக முடியாது. அப்ப என்ன செய்யும்? காட்சியும் தொழுகையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். வெறும் தொழுகையில் வெறுமையான தொழுகையில் அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த தொழுகையிலே வெளிப்பட வேண்டும். அப்படி தொழுதால் தொழுது வெளியிலே போன்ற பொழுது பாவத்தின் பயம் அவருடைய வாழ்க்கையிலே வெளியாகும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் எப்போ தொழுவோமோ பாவத்தின் பயம் இல்லாமலுக்கு நாம் வெளியிலே என்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். பாவத்திற்கு பயம் இருக்காது, பொய் சொன்ன பயன் இருக்காது, வட்டிக்கு பயன் இருக்காது, உடைய குறை பேச பயன் இருக்காது, மற்றவரை சேதப்படுத்த பயன் இருக்காது. இப்படி பாவங்களுக்கு பயன் இல்லாமலுக்கு நான் எவனுக்கு ஏன் பயப்படணும் என்ற ஒரு நிர்மாப்பிலே மனிதன் போவார். ஏன் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமலுக்கு எப்போது இபாதத் அமையுமோ பாவத்தின் பயன் இல்லாமலுக்கு வாழ்க்கை வீணாகிவிடும். எனவே தக்வாவுடைய முதலாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறான், வழிபாட்டுக்கு வாருங்கள், மாறுபாட்டை அந்த வழிபாடு இல்லாமக்கூடிய தரத்திலே அது அமைய வேண்டும். இல்லையென்றால் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் இதை பொய்ப்படுத்துவதாக அமைந்துவிடும். இந்த தக்வாவை நல்லா எதிர்பார்க்கலாம். இரண்டாவது அம்சம் அல்லா சொல்கிறான், அது துதுக்கிறவரா துன்சா, அல்லாஹை இணைத்து வாழ வேண்டும், மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய இணையம் என்பது சந்தர்ப்பத்துக்கு வந்து பொருந்த ஒன்றல்ல. பள்ளியிலே அல்லாவை நினைப்போம், நாம் சாதையிலே அல்லாவை மலர்ப்போம் என்பதல்ல. தீனுடைய சடைகளிலே அல்லாவை நினைப்போம், எங்கள் திருமணம் கலியாட்டங்களிலே அல்லாவை மலர்ப்போம் என்பதல்ல. அல்லாவை நினைவு நிறைவேற்ற வேண்டும். சொல்லுகை அந்த யதார்த்தத்தை சொல்றான், என்னுடைய நினைவு உங்களுடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்தப்படும் என்பதற்கு சொல்லுகையை நிறைவேற்றுங்கள். நாம் இந்த சும்மா சொல்கிறோம், நுகர் சொல்கிறோம் என்றால் அந்த நுகருடைய தொழுகையுடைய வெளிப்பாடு குறைந்தது அசர் வரையும் அல்லாஹ்வுடைய நினைவை எங்களுக்கு முன்னால் அதை நிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அசத்தொழுகை உண்மை என்றால் மறுதுவரையும் அல்லாஹை மறக்காமல் இருக்க வேண்டும். அந்நிலை தொழுகையும் உண்மை என்றால் நாம் 24 மணிக்காலமும் அல்லாஹை மறக்காமல் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அல்லாஹுடைய நினைவு எங்களுக்கு தாத் என்ற வழிபாட்டில் கொண்டு போகும். அல்லாஹை மறந்துவிட்டால் எங்களுக்கு அல்லாஹை மறந்த அந்த நன்றியற்ற தன்மைக்கு அல்லாஹ் ஷைத்தானை சாட்டி விடுகிறார். என்ன அவர்கள் தங்களையே மறக்க செய்கிறார்களோ தக்வாவுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வது. அல்லாஹுடைய நினைவு இல்லை என்றால் என்ன முசீபத்தில் இருந்திருந்தால் நுக்கல்லியல் அல்லாஹு ஷைத்தானி, நாம் அவனுக்கு ஷைத்தானை சாட்டி விடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு ஷைத்தான் அனுப்புகிறான், அல்லாஹ் எங்களை ஷைத்தானை அனுப்புவான், இவனை நாசமாக்கு என்று நாம் செய்த பாவம் என்ன? அல்லாஹை மறந்தது, அல்லாஹுடைய நினைவை இழந்தது, அல்லாஹுடைய நினைவை நாம் இழந்தது. இது தக்வாவுக்கு மாற்றமானது. இதனுடைய முசீபம் அல்லாஹ் ஷைத்தானை சாட்டி விடுவான். பகவானு கரீம் ஷைத்தான கூட்டாளி ஆக்கி விடுவான். ஷைத்தான கூட்டாளி எப்படி இருப்பான்? எனவே தக்வாவின் அடுத்த வெளிப்பாடு அல்லாஹ்வின் நினைவிலே வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தில் உள்ளவர்களை பாதுகாக்கும். மூணாவது நன்றியுடன் வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த நியமத்தை கிடைக்கி நாம் நன்றியுடன் வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த நியமத்தை எது ஒன்றுமே கிடையாது. அந்த எல்லா ஞானத்துக்களுக்கும் நன்றியுள்ள மக்களாக நான் ஆக்க வேண்டும். எங்களை ஒவ்வொரு விவாதத்தும் அதை நினைவிடை வைத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து மட்டுமல்ல எனக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய நபிமார்களை பார்த்து எல்லாம் சொல்லுகிறார். நன்றிக்கு என்ன செய்யும் தெரியுமா? நன்றிக்கு அமல் செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நியமத்துக்களுக்கு முன்னால் அமல் செய்து நன்றி வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பிலே கொஞ்சம் உலகத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார் நன்றியுள்ள அடியார்கள் எல்லா காலத்திலும் கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேரை நாம் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல வகையான ஞானத்தை தந்திருக்கிறான். செல்வத்துடைய ஞானத்தை, அறிவுடைய ஞானத்தை, ஆற்றலுடைய ஞானத்தை, சில விசேஷமான திறமைகளை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான்? என்னிடம் இது இருக்கிறது என்று பெருமை அளிப்பதற்கல்ல, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது என்று பெருமைக்கல்ல, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது என்று பெருமை அளிப்பதற்கல்ல, எனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று பெருமை அளிப்பதற்கல்ல. அறிஞர்களே சிலரை அல்லாஹ் குறிப்பாக இருக்கிறான், தெரிவு செய்திருக்கிறான், அவர்களுக்கெல்லாம் விசேட திறமைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறான். எல்லோருக்கும் பணம் அல்ல சிலருக்கு, எல்லோருக்கும் ஆற்றல் இல்லை சிலருக்கு, எல்லோருக்கும் அறிவு இல்லை சிலருக்கு, எல்லோருக்கும் விவேகம் இல்லை சிலருக்கு, எல்லோருக்குமே நுணுக்கம் இல்லை சிலருக்கு. அல்லாஹ் பங்கிட்டுக் கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான்? அடியார்களுடைய நலவுக்காக வேண்டி, அவங்களுக்கு உங்களுக்கு தரப்பட்ட திறமைகள், விசேடமான அல்லாஹ்வுடைய உதைகள், இது உங்களுடைய சொத்து என்று பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் யதார்த்தம் முழு மனித சமுதாயத்தின் நலவுக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் அதை என்னுடைய என்று வெற்றி கொள்ள வேண்டாம். அறிஞர்கள் சொல்லதார்கள், இதனுடைய நன்றியின் முடிவையும் அதற்கு மாறுசாதி செய்வதனுடைய இழிவையும் தொடர்ந்து சொன்னார்கள். எப்போதெல்லாம் அவர்கள் இந்த நியமம், இந்த அறுப்படை, இந்த விசேட பாக்கியம் எனக்கு தரப்பட்டது சமூகத்துக்காகவே என்று உணர்ந்து சமூக நடவுகளிலே அவைகளை பயன்படுத்துவார்களோ, அந்த பணத்தை, அந்த அறிவை, அந்த நுணுக்கத்தை, அந்த விவேகத்தை, அந்த ஆற்றலை சமூகத்திற்காக அவர்கள் பயப்படுவார்களோ, யுக்திரத்தமும் அல்ல அதிலே அவர்களை சரிபடுத்தி வைப்பான். நீ நிரந்தரமாகவே கேட்பந்தான், நீ நிரந்தரமாகவே அறிவாளிதான், நீ நிரந்தரமாகவே விவேகிதான், நீ நிரந்தரமாகவே ஒரு சமூகத்தின் தலைமைக்கு வந்தான் என்று யுக்திரமும் அழிவுதான்வர்களை சரிபடுத்துவான். யாரெல்லாம் அகற்ற பார்த்தாலும், யாரெல்லாம் பறிக்க பார்த்தாலும் பறிக்கையாரே அல்லாஹ் அவர்களை நிறுத்தி வைப்பான். எப்போது இவர்கள் இது எந்த இது எந்த இது எங்கட சொத்து எங்கட பரம்பரை இது அவருக்கு இருக்கிறாங்களா, பள்ளி வேண்டும் அங்க பாருங்க, மதுசவர்கள் யாருந்தாலும் பாருங்க, ஏழைகளும் யாரும் பார்க்கணும், எந்தது என்று அவர்கள் பரிதா மன ஊகா கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் செய்து சமூக சிந்தனை இல்லாமல் பகிரவர்களாக சுய சிந்தனை உள்ளவர்களாக இப்படி இவர்கள் இருப்பார்களோ, தன்னுடைய சிந்தனைகளை அவ் குறுகிய வட்டத்தில் ஆக்கிக் கொள்வார்களோ, அதனை நடித்து சொன்னார்கள் விவேகம் பறிவாகிவிடும், புத்தி பறிவாகிவிடும், செல்வம் பறிவாகிவிடும், வியாபாரம் அடிபட்டு பேசிடும், செல்வாக்கு அதை தூசிக்கும் தருமதி இல்லாமல் எப்படி அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாதைகளை பறித்து புதுகி எடுப்பான். மட்டுமல்லும் அடுத்த ஒரு கூட்டத்துக்கெல்லாம் கொடுத்து பார்ப்பான். இவனுக்கு கொடுத்து பார்த்தேன், நன்றி கட்டவன், நான் கொடுத்து பறித்து நான் திருப்பி கொடுக்கிறேன், நீ அவர் ஒழுங்காயிரு என்றெல்லாம் திருப்பி கொடுக்கலாம். தன்னை சிந்திக்கவனும் யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் இருந்து எப்படி போயிருக்கிறார்கள், எத்தனை பரம்பரை எத்தனை வரலாறு கண்முனே இருக்கிறது, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையிலே எனக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்துக்களை அல்லாஹ்வுடைய நீயத்தாக வேண்டி, மக்களுடைய நலவுக்காக வேண்டி நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், உங்களை இந்த திருவாரத்திலே நான் நலவுகளை செய்வதற்காக வேண்டி, மக்களுடைய உதவிகளுக்காக வேண்டி, நோய் நிவாரணத்துக்காக வேண்டி அவருடைய பங்கு பணம் கேட்கின்றார்கள், உதவிகள் கேட்கின்றார்கள். அந்த நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து விட்டால் நீங்கள் இந்த சுக்குர் நன்றி செலுத்தின கூட்டத்திலே ஒரு விடயத்தை நாம் நிறைவேற்றியதாக வேண்டும். ஆகவே நாங்கள் அல்லாஹாலா எங்களை உண்மையான தக்குவாவின் வெளிப்பாடாகிய அல்லாவுடைய அச்சம் இன்னும் அல்லாவுடைய நன்றியுள்ள மக்களாக, இன்னும் அல்லாவுடைய ஞானத்துக்கள் அல்லாவுடைய நினைவுடன் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உண்மையான இறையச்சத்தின் வெளிப்பாடாகிய பாவத்தின் பயத்தை எங்களை உள்ளத்திலே அல்லாஹ் பதிய வைப்பாயாக. தனிமையின் கூட்டாகவும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. உலகத்துடைய ஏமாற்றத்தின் நாம் மயங்கி விடாமல், ஏமாந்து விடாமல், மூத்தாகி கபருக்கு முஸ்லீமாக போகக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உலகத்தின் சகல நிலைமைகளையும் உன்னுடைய தொடர்புடன் வாழக்கூடிய மக்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாவுடைய வேளாண் அடிப்படைகள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்களை உங்களுடைய பாதையை செலவழித்து நன்றியுள்ள மக்களாக ஆகி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் விளக்கத்தையும் யாருடன் அனைவருக்கும் தந்தருவாயாக. கடினமான தண்டனையை விட்டும், நிலகத்துடைய வேதனையை விட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. உன்னுடைய நேரத்துக்குரிய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாசுதாவது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.